கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 22.
ஆகவே தியானமும் ஆண்டவனை தியானம் பண்ண வேண்டுமென்றால் ஏதோ ஒன்றை பற்றித்தான் தியானம் பண்ண முடியும். அந்த பற்றுதலுக்கான வழியை இறைவனே நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறான். எதன் மூலம் என்றால் ஆகமங்கள் மூலம் தந்திருக்கிறான். கோயில்களிலே வைக்கப்பட்டிருக்கிற ரூபங்களிலே ஏதோ ஒன்று நமக்கு பற்றுவதற்கு துணையாக நிற்கும். அது அவரவர் ஆன்ம பக்குவத்துக்கேற்ப, எல்லா வடிவங்களும் எல்லாரையும் இருக்காது, அவரவர் ஆன்ம பக்குவத்துக்கேற்ப ஒவ்வொரு வடிவங்கள் இருக்கும். அப்படி எல்லாரையும் ஈர்க்கத்தக்க வடிவங்கள் பலவற்றை அமைத்து தந்தது சைவத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு. இதை சில பேர் கிண்டலாக நம்முடைய சமயத்தை இகழ்கிற வகையிலே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு எத்தனையோ கதை சொல்லுகிறார்கள். ஒரு படகிலே போகிற பொழுது படகு கவிழ்ந்ததாம். உடனே கிறிஸ்தவன் இயேசுவே என்றானாம். இயேசு வந்து காப்பாற்றி விட்டாராம். இஸ்லாமியன் அல்லாவே என்றானாம். அல்லாஹ் வந்து காப்பாற்றி விட்டாராம். சைவன் யாரை கூப்பிடுவதென்றான், ஒருத்தன் முருகா என்றானாம், பிள்ளையார் என்றானாம், இன்னொருத்தன் சிவனே என்றானாம், திருமால் என்றாராம். கடவுள்கள் எல்லாம் அவர் பாதுகாப்பார் தான் என்று இவரும், இவர் பாதுகாப்பார் என்று அவரும் கைவிட சைவன் மூழ்கி போனான் என்று சைவத்தை கிண்டல் செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அது நம்முடைய தகுதியே தவிர தகுதியின்மை அல்ல. குறித்த ஒரு பொருளை மட்டும் நாடுகிற பக்குவம் எல்லா ஆன்மாக்களுக்கும் இருந்தால் ஒரு கடவுள் வழிபாடு போதும். ஆன்மாக்களுடைய அல்லது உயிர்களினுடைய இயல்பறியாதவர்கள் தான் அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். நான் முன் சொன்னது கூட சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்களே நினைத்து பாருங்கள், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் சமைக்கிற சாப்பாடு பல வகையாக வைக்கிறார்கள். அந்த பல வகை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த விருந்து சிறந்தது என்று சொல்லுகிறோம். இன்ன கல்யாண வீட்டுக்கு போனோம், இத்தனை வகையான உணவு, இத்தனை வகையான ஸ்வீட் இருந்தது என்று சொல்லுகிற பொழுது அந்த கல்யாண வீட்டை சிறப்பானது என்ற அர்த்தத்திலே தானே பாராட்டுகிறோம். அந்த கல்யாண வீட்டுக்கு போனோம், ஒரே ஒரு சாப்பாடு இருந்தது என்றால் அந்த சாப்பாடு அந்த கல்யாண வீடு சிறந்த கல்யாண வீடா? அதிலே மட்டும் அளவுக்கு அதிகமாக ஆக ஆக அதை சிறப்பு சொல்லிவிட்டு வழிபாட்டிலே மட்டும் பலவிதமான உருவம் சொன்ன நம் சமயத்தை இகழ்வதிலே அர்த்தம் இல்லை. எப்பொழுதும் என் கல்யாண வீட்டிலே பல வகையான உணவு வைக்கிறார்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். சில பேருக்கு சிலது பிடிக்காது, சில அது பிடிக்காதவனுக்கு மற்றது பிடிக்கும். ஏதோ ஒன்று பிடித்து உண்ண வேணும் என்பதை அவ்வளவு வகை உணவையுமா தின்ன முடியும்? நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இளையான்குடி மாரநாயனார் அடியார்களுக்கு விருந்து போடுகிற பொழுது 24 வகையான உணவு போடுவாராம். 6 சுவையும் 4 வகையுமான உணவுகள். 4 வகை என்பது உண்ணுகிற முறை, உண்ணுதல், தின்னுதல், நக்குதல், பருகுதல் என்று சாப்பிடுகிற முறை 4 சொல்லப்படுகிறது. உண்ணுதல் என்றால் மெல்ல சப்பி சாப்பிடுவது, தின்னுதல் என்றால் முறுக்கு போன்றவற்றை இறுக்கி கடித்து தின்பது தின்னுதல், அடுத்தது நக்குதல் என்றால் நுனிநாக்கிலே அகப்படக்கூடிய மாதிரி தேன், பாயாசம் முதலியவை நக்கி சாப்பிடுகிற விஷயங்கள். அடுத்தது பருகுதல், பால் முதலியவை பருகுதல். இது 4 வகையாகத்தான் உண்ண முடியும். 6 சுவை என்று சுவையை 6 வகுத்திருக்கிறார்கள். இந்த 6 சுவையிலேயும் 4 வகையான உணவுகளும் செய்து அடியாருக்கிட்டார். உண்டி 4 வகையில் 6 சுவைத்திரத்தில் ஒப்பிலா அண்டர்நாயகர் தொண்டராம் என அமுது செய்து அருளினார் என்பார் சேக்கலார். ஆகவே 24 வகையான உணவு போட்டிருக்கிறார் என்று அதற்கு விளக்கம் சொல்லுகிறவர்கள் சொல்வார்கள். உணவு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகிறதோ அதற்கு விருந்துக்கு பெருமை வருகிறது. அதுபோல இறைவனை வழிபடுகிற பொழுது அந்த வழிபாட்டுக்குரிய தியான மூர்த்தங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகிறதோ அது அவ்வளவுக்கு அவ்வளவு மனுக்குலத்துக்கு பயன்படுகிறது என்று அர்த்தம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் போல இன்னொருவர் இருப்பதில்லை. ஒருவருக்கு பச்சை பிடிக்கும், இன்னொருவருக்கு நீலம் பிடிக்கும், ஒருவருக்கு கருப்பு பிடிக்கும். ஒரு நிறந்தான் என்றால் அது கட்டாயமாக பிடித்து கொள்ள வேண்டியதே தவிர அவருடைய விருப்பத்துக்கு ஆளாகாது. கடவுள் வழிபாடு என்கிற பொழுது ஆன்மா பதிய வேண்டும். ஆகவேதான் நம்முடைய ஆகம நூலிலே இறைவன் பலவிதமான மூர்த்தங்கள், சைவத்திலே இருக்கிற அளவு கடவுள் மூர்த்தங்கள், கடவுள்கள் அல்ல, கடவுள் மூர்த்தங்கள், இறை சக்தி பதிவதான வடிவங்கள் பலவாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. அவற்றை பற்றி ஏதோ ஒன்றை பற்றி நாம் உய்யக்கூடியதாகத்தான் ஆகம நூல்கள் வழிபாட்டு முறையை அமைத்திருக்கின்றன. ஆகம நூல்களை நீங்கள் தட்டி பார்த்தால், நாங்கள் எங்களுடைய சமயத்திலே தான் அதெல்லாம் உண்டு. இந்த கிராமிய வழிபாட்டில் அன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த செங்கல் வராயர் என்று சொல்லுகிற ஒரு வழிபாடு, ஒரு செங்கல்லை கட்டி வைத்துட்டு அதுவே கடவுள் என்று நினைத்து கடவுளாக்குவது. அதுபோல சில கிராம தெய்வங்களுக்கு சாராயம் படைப்பார்கள். சாராயம் படைப்பது என்பது சில கிராம தெய்வங்களுக்கு உரியது. வேறு சில கிராம தெய்வங்களுக்கு மாமிசம் படைப்பார்கள். இன்றும் கூட எங்கள் யாழ்ப்பாணம் ரொம்ப கடுமையாக இதுகள் பார்த்தாலும் கூட, யாழ்ப்பாணத்திலேயே கூட சில கோயில்களிலே சுவாமிக்கு மாமிசம் முதலியவை படைக்கிற முறை என்பது ஒன்று இருக்கிறது. இது சரியா பிழையா என்பதெல்லாம் இரண்டாவது விஷயம். அது நம்முடைய அறிவாலும் அறத்தாலும் நாம் வகுக்கிற வகுப்பு. ஆனால் அதனால் ஈர்க்கப்படுகிறவன் என்றும் ஒரு சில பேர் இருக்கிறார்கள். அவனுக்கு அந்த கடவுள் தான் பிடிக்கிறது, அதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே அவனும் வளர்வதற்கானால் அவனும் பற்றுவதற்கு ஒரு வடிவம் தேவை என்பதற்காக ஆகம நூல்களிலே பல வகையான உருவங்களை நம் இறைவன் நமக்கு படைத்து தந்திருக்கிறான். ஆகவே கடவுளை ஆன்மா அடையவே முடியாதா? ஆரம்ப நிலையிலே மலவயப்பட்டிருக்கிற பொழுது அதற்கு இறைவனை உணரவே முடியாது என்றால், உணர வேண்டும் என்பதற்காகவும் தியானிக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் மலவயப்பட்ட நிலையிலேயும் அது பற்றக்கூடியதாக ஆகம நூல்கள் பல இறைமூர்த்தங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றன. இதிலே சைவப்பிரியார் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அந்த இறைமுகூர்த்தங்கள் என்பது நாங்கள் ஒரு வடிவத்தை கொண்டு அதை இறைமூர்த்தம் என்று கொள்ளத்தக்கூடாதா என்று ஒரு கேள்வி எழும். ஆகமங்கள் இத்தனை வடிவங்களை சொல்கின்றதே, நாம் ஒரு புது வடிவத்தை உண்டாக்கினால் என்ன? இப்போ இந்த பிள்ளையாரை போட்டு என்னென்னமோ விதமாக பண்ணுகிறார்களே, கிரிக்கெட் பிள்ளையார் உட்பட வந்து விட்டார். அப்போ இது இவையும் எல்லாம் இப்போ என்ன, ஆதி யோகி என்று அவங்க பெரியவர் ஒரு சிவனை வைத்திருக்கிறார். சிவன் என்று சொல்வதிலே ஆதி யோகி என்கிறார்கள். இது இவையெல்லாம் நம் சமயத்தோடு தொடர்பு பட்ட வடிவங்கள். இதுவே இல்லாத புது வடிவங்களையும் ஏன் கடவுளாக கொள்ளக்கூடாது? ஜெயராஜ் படத்தை வைத்து அது கடவுள் என்று கும்பிடக்கூடாதா? கும்பிட்டால் அருள் செய்யாதா என்றால், எல்லா பொருளோடும் இறைவன் ஒன்றாயும் வேறாயும் இருக்கிறான் என்றபடியால் ஜெயராஜோடும் ஒன்றாயிருப்பார். ஆகவே அவரை கும்பிட்டும் அருள் பெற முடியாதென்றால் பெறலாம். ஆனால் ஆகமங்களிலே இறைவன் வகுத்து தந்த முகூர்த்தங்கள் என்பது ஞானியர்களுடைய உள்ளத்திலே பிரசன்னமான வடிவங்கள். ஒரு உண்மை ஞானி தியானம் பண்ணுகிற பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு வடிவு தோன்றுகிறது, அந்த வடிவத்தை தான் ஆகமங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிறார். ஏதோ ஒரு வகையிலே எங்கோ ஒருவன் தியானம் பண்ணுகிற பொழுது இந்த வடிவம் வர வேண்டும், அப்பதான் அந்த வடிவம் இறைவனாலே அனுக்கிரகிக்கப்பட்ட வடிவம் என்று ஆகும். இதில் சைவப்பெரியார் என்ன சொல்கிறார் என்றால், இப்போ வேற வேற வடிவங்களை வைத்து கும்பிடலாம் என்கிறார்களே, அது பொருத்தமில்லை. ஆகமங்கள் தந்த வடிவங்களிலே ஏதோ ஒரு வடிவத்தை பற்றி நாம் வழிபடுவது தான் இறையை அடைவதற்கான சுகமான வழி. இயலாது என்றது இல்லை, சுகமான வழி, எல்லாரும் பற்றக்கூடிய வழி, இறைவனாலேயே அங்கீகரிக்கப்பட்ட வழி என்றபடியால் ஆலயத்திலே இருக்கிற மூர்த்தங்களை பற்றித்தான் நம்முடைய தியானம் முதலியவற்றை செய்ய வேண்டும் என்பது இவருடைய கருத்து. அதைத்தான் சொல்ல போகிறார்.
அவை சிவாலயங்களில் உள்ள திருவுருவங்கள். அவைகளை கண்ணாலே தரிசித்து கடவுளாக நினைத்து வணங்கினால் அவரை நேரே வணங்கும் பலன் உண்டாகும். அந்த திருவுருவங்களை தியானித்தல் அவரை தியானித்தலாம். கோயிலில் செய்யப்படும் தொண்டுகள் அவருக்கு நேரே செய்யப்படும் தொண்டுகளாம். இவைகளோடு சத்தி ரூபமாகிய
பண்ணுகிற பொழுது சில பேர் தர்க்கத்துக்காக சமயம் பற்றி பேசுவார்கள். இந்த உருவம் கடவுளுடைய உருவமா இல்லையே என்றால், சமயம் சொல்லுகிறது அந்த உருவத்தை கடவுள் என்றே நினைத்து கும்பிடு என்றால் அது கடவுளா என்றால் இல்லைதான், ஆனால் அந்த வடிவத்துக்கூடாக நாம் கடவுளை உணர்கிறோம். அதற்கு வாரி யாரோ யாரோ பெரியவர் சொல்லுவார், என்னுடைய அப்பா என் அப்பாவினுடைய படத்தை வைத்து நான் கும்பிடுகிறேன், எனக்கு அந்த படம் அப்பா, ஆனால் படம் அப்பாவா என்று கேட்டால் இல்லை. அது நமக்கு புரியுது, படம் என்பது படம்தான், அப்போ ஒருவன் சொன்னான், இதை நீ ஏன் இந்த சாமியை கும்பிடுகிறாய், இது வரும் படம் தானே, இது சாமி இல்லையே என்ற உடனே அவன் என்ன செய்தானா, இவன் வைத்து கும்பிடுகிற அப்பாவினுடைய படத்தை கீழே போட்டு காலாலையும் மிதித்தானா. உடனே இவனுக்கு கோபம் வருகிறது, என்ன அப்பாவின் படத்தையும் மிதிக்கலாவா என்று கேட்டாள். அப்ப அந்த படத்தை நீ அப்பாவாக கருதினபடியால் தானே மிதிக்கிற பொழுது உனக்கு கோபம் வருகிறது. அதுபோலத்தான் ஒரு இறை ரூபத்தை இறையன்றே தியானிக்கிற பொழுது அது அந்த ரூபமாக அல்லாமல் அதற்கூடாக இறைவனாகவே நின்று நமக்கு இறைவன் அந்த ரூபத்தை நாம் வணங்குகிற பொழுது அருள் செய்வான் என்பது நம்முடைய சமயத்தினுடைய ஒரு அடிப்படை நம்பிக்கை. அதைத்தான் பெரியவர் சொல்லுகிறார்.
அந்த திருவுருவங்களை தியானித்தல் அவரை தியானித்தலாம். கோயிலில் செய்யப்படும் தொண்டுகள் அவருக்கு நேரே செய்யப்படும் தொண்டுகளாம். இவைகளோடு சக்தி ரூபமாகிய மந்திரங்களை உச்சரித்தலும் தேவார திருவாசகம் முதலிய அருட்பாக்களை பாடுதலும் அவரை சமீபிக்க செய்யும் வழிகள். இதோடு
முடிச்சு வழிபடுவது ஒன்று. அடுத்தது இறை தொண்டு செய்வது, ஆலயங்களிலே தொண்டு செய்வது. ஆலயங்களிலே செய்யப்படுகிற தொண்டு என்பது இறைவனுக்கு செய்யப்படுகிற தொண்டாக அது நமக்கு பலனை தரும் என்பது ஒன்று. அடுத்தது சக்தி ரூபங்களாக இருக்கிற மந்திரங்களை சொல்வது, அது இன்னொரு வகை வழிபாடு. அதை விட சிவவாக்காக எழுந்ததாகிய தேவார திருவாசகம் போன்ற உயர் நூல்களை படிப்பது, இவை எல்லாவற்றுக்கூடாக நாம் இறைவனை அடையலாம் என்பது கருத்து. என்னுடைய நூலில் இருக்கிறதை படிக்கிறேன், கேளுங்கள். சிவஞானத்தை பெறமுன் நாம் கடவுளை அறிய இயலாதாயின் அவரை தியானித்தலும் வணங்குதலும் எவ்வாறு ஆகும் என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு, தியான வணக்கங்களின்றி முத்தி நிலை கூடாதே கைகூடாதே, கடவுள் நம்மை வழிபடுவதற்கு அநேக மூர்த்தங்களை ஆகமங்களிலே விதித்தருளினார், கடவுள் தம்மை வழிபடுவதற்கு அநேக மூர்த்தங்களை ஆகமங்களிலே விதித்தருளினார், அவைகள் சிவாலயங்களில் உள்ள திருவுருவங்கள், அவைகளை கண்ணால் தரிசித்து கடவுளாக நினைத்து வணங்கினால் அவரை நேரே வணங்குவதற்கும் பலன் உண்டாகும், அந்த திருவுருவங்களை தியானித்தல் அவரை தியானித்தலாம், கோவிலில் செய்யப்படும் தொண்டுகள் அவருக்கு நேரே செய்யப்படும் தொண்டுகளாம், இவைகளோடு சக்தி ரூபமாகிய மந்திரங்களை உச்சரித்தலும் தேவார திருவாசகம் முதலிய அருட்பாக்களை பாடுதலும் அவரை சமீபிக்க செய்யும் வழிகள், கோயிலுக்கு போக இயலாத காலங்களிலே அங்கே இருக்கும் திருவுருவங்களை மனதிலே பதித்து வழிபடலாம். இது நம்முடைய சமயம் சொல்லுகிற ஒரு செய்தி. அதாவது மாநக வழிபாடு என்று வழிபாடு, கோயிலுக்கு போய் பழக வேணும், பழகினால் நான் மனத வழிபாடு செய்கிறேன் என்று ஆரம்பத்திலேயே தொடங்கக்கூடாது, கோயிலுக்கு போய் போய் வழிபட்டால் அந்த உருவம் மனதிலே பதிந்துவிடும். போக முடியாத நேர்களிலே இருக்கிற இடத்திலே இருந்தோடு மனதிலே நினைத்தால் அந்த உருவம் நமக்கு தரிசனமாகி அருள் செய்யும். ஆகவேதான் அதை அது சொல்லுகிறார்.
ஐயா இது இருக்குங்க, இந்த வரிகள்லாம் இருக்குங்க, எங்க புத்தகத்துல இருக்கு, இருக்கு இருக்குங்க இருக்குங்க,
படியுங்க படியுங்க.
கோயிலுக்கு போக இயலாத காலங்களிலே அங்கே இருக்கும் திருவுருவங்களை மனத்திலே பதித்து வழிபடலாம். யோக நிலையை அடைந்தவர்கள் கோயில் வழிபாட்டோடு யோக வழிபாடும் செய்வர்.
இதை கவனிக்க வேண்டும். இந்த சரியை கிரியை யோகம் என்று வந்தவுடனே சரியை கிரியையை கைவிட வேண்டும் என்று சில பேர் நினைக்கிறார்கள். அதாவது அதை எப்படி சொல்வது, சரியை வழிபாடு செய்து பிறகு அதில இருந்து கிரியபாடுக்கு போய் யோக வழிபாட்டுக்கு போன உடனே சரியை கிரியை வழிபாடு தேவையில்லை என்று நினைப்பது தவறு. அதுவும் தேவை. ஒன்று ரெண்டு படித்து அதற்கு பிறகு 10-100 படித்து அதற்கு பிறகு இன்னும் மேல்கணக்குகள் போன பிறகு 1-2 விட முடியாது. அதுதான் இதற்கு துணை செய்ய போகிறது. நான் பிஎட்டி படித்து விட்டேன், ஆகவே எனக்கு 1-2 தேவையில்லை என்று சொல்ல முடியாது. ஆகவே அதையும் செய்து கொண்டுதான் யோகி என் உண்மை யோகிகள் ஆலயம் முதலியவற்றுக்கு போய்கொண்டுதான் இந்த யோக வழிபாட்டையும் இயற்றுவார்கள் என்பதை சொல்லுகிறார். சைவம் அதிலே உறுதியாகி இப்ப எல்லாம் இந்த புதிய புதிய அமைப்புகள் யோகா அமைப்புகள் வந்தவுடனே இதுக்கு வந்தால் அது தேவையில்லை என்றும், பக்தி நிலையில இருக்கிறவர்கள் அது பொருத்தமற்றது என்றும் சொல்லுகிற ஒரு முறை இருக்கிறது. அப்படி அல்ல, மேலே போக 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 கீழே இருக்கிறவர்களையும் அங்கீகரித்துக் கொண்டு போவது என்பது சைவம் சொல்லுகிற முறை.
கோயில் வழிபாட்டை பழிப்போர் சிலர் சிற்சில வடிவங்களாக கடவுளை நினைத்து தாம் வழிபடுகிறதாக கூறுவர். அவர் நினைக்கும் உருவங்களும்
புதிது புதிதாக அவர்கள் ஒரு உருவங்களை மனதுக்குள்ளே தாங்கள் உண்டாக்கி கொண்டு இதை கடவுள் என்று நினைக்கிறோம் என்று ஒரு சிலர், அவர்கள் கடவுள் கொள்கையை மறுப்பதும் இல்லை, ஆனால் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தங்களை வழிபடாமல் புதிய புதிய மூர்த்தங்களை உருவாக்கி கொண்டு நாங்கள் வழிபடப் போகிறோம் என்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லுகிறார்.
அவர் நினைக்கும் உருவங்களும் கடவுளுடைய உருவங்கள் அல்லவே, அவைகளிலே சிவபெருமானுடைய திருக்குணங்கள் அமையப் பெறாமையாலும் கோயிலில் உள்ள திருவுருவங்களில் அவை அமைந்திருத்தலாலும் அவர்களது மனம் போனபடியே எண்ணும் உருவங்கள் பெரும் பயனற்றவை.
இது பெரியவருடைய கருத்து. இந்த இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இப்ப சாய்பாபா வழிபாடு செய்கிறார்கள் அல்லது வேற ஒரு வழிபாடு செய்கிறார்கள், அவர்கள் அந்த படத்தை தான் இறை உருவமாக வழிபடுகிறார்கள். இதிலே இவர்களுக்கு பெரிய அளவிலே உடன்பாடு இல்லை. சித்தாந்திகளுக்கு என்னவென்றால், இறைவனே வகுத்து தந்திருக்கிறான், தன்னுடைய வழிபாட்டுக்கான முகூர்த்தங்களை வழிபட்டு தந்திருக்கிற பொழுது வேற வடிவங்களை தொழலாமா என்பது பற்றி இவர்கள் அதை மறுக்கிறார்கள். அப்படி அதுகளை தொழக்கூடாது, தொழுவதிலே பொருத்தம் இல்லை. ஏனென்றால் அந்த வடிவங்களிலே இறை குணங்கள் இல்லை. ஒருவர் உயிரோடு இருக்கிற பொழுது அவரை அவருடைய சில குறிப்பிட்ட குணங்கள் அவருடைய எல்லையை வரையறை செய்கின்றன. ஒன்றிரண்டு இறைக்குணங்களை கொண்டு அந்த வடிவங்களுக்குள்ளே முழு இறைக்குணமும் காண முடியுமா என்றால் காண முடியாது என்பது இவர்களுடைய கருத்து. ஆனால் சைவம் அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டது என்று நான் சொல்ல மாட்டேன். இது சைவப்பிரியாரையோ அல்லது உயர்ந்தவர்களை நான் என்ன சொல்வது, அவர்களை மீறி நான் சொல்லுகிற கருத்தாக தயவு செய்து நினைக்காதீர்கள். சித்தாந்த எல்லைக்குள்ளே நின்று பேச வேண்டும் என்று அவர்கள் பேசினார்களே தவிர இது அவர்களுக்கும் தெரியாத ஒன்று அல்ல. ஆனால் இதை படிக்கிற பொழுது இந்த வரையறைதான் சைவம் என்று படித்து விட்டோமானால் பிறகு அதை மீற முடியாத நிலை நமக்கு ஏற்படும் என்பதற்காக இந்த இடத்தில் வைத்து நான் அதை சொல்ல வேண்டி இருக்கிறது. சில வேறு வடிவங்களையும் கடவுளாக நினைத்து முத்தியடைந்தவர்கள் கதையையும் நம்முடைய சமயம் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், அப்போதியடிகள் என்கின்றவருடைய கதை பெரிய புராணத்திலே வருகிறது. அவருக்கு நாவுக்கரசர் தான் கடவுள். அப்போதியடிகள் என்பவர் நாவுக்கரசருடைய பெருமையை கேள்விப்படுகிறார், அவருடைய செயல்களை கேள்விப்பட்டு நாவுக்கரசரையே தான் அவருக்கு கடவுள். அதை பெரிய புராணத்திலே சேர்க்கலார் ரொம்ப அற்புதமாக அழகாக சொல்லுவார். வீட்டில இருக்கிற எல்லா பொருளுக்கும் நாவுக்கரசர் என்றே பேர் வைத்து விட்டாரா, அம்மிக்கு நாவுக்கரசர் பெயர், உரடுக்கு நாவுக்கரசர் பெயர், வீட்டுக்கு நாவுக்கரசர் பெயர், ரெண்டு பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள், ஒரு மூத்த நாவுக்கரசர், இளைய நாவுக்கரசர், எல்லாம் நாவுக்கரசராகவே எல்லா பெயரையும் என்றால் அவருக்கு நாவுக்கரசர் என்ற நாமன் தான் இறை நாமம், நாவுக்கரசர் வடிவம். அவருக்கு இவ்வளவுக்கும் நாவுக்கரசரை தெரியாது. நாவுக்கரசரே ஒரு நாள் இவரிடம் வருகிறார். வருகிற பொழுது இவர்கள் தண்ணீர் பந்தல் வைக்கிறார் நாவுக்கரசர், நாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், அன்னதானம் வைக்கிறார் நாவுக்கரசர் அன்னதான பந்தல். நாவுக்கரசரே வருகிறார், கேள்விப்பட்டு வருகிறார். வந்து இவரை பார்த்தால் இல்லாடமா, அப்ப இவர் சொல்றார், நீ அவர் சொல் நாவுக்கரசர் இந்த சித்தாந்த கருத்தை சொல்கிறார், ஒரு மனிதருடைய பெயரை நீ இதற்கு வைக்கலாமா என்று கேட்ட உடனே இவருக்கு கோபம் வந்து விடுகிறது. யாரை அப்படி நீர் சொல்லுகிறீர், இப்படி இப்படி எல்லாம் செய்த அந்த நாவுக்கரசர் யார் என்று பேசின உடனே, அதுக்கு பிறகுதான் நாவுக்கரசர் நான் தான் அந்த நாவுக்கரசர் என்று சொன்னதாகவும், அதற்கு பிறகு அவர் வீட்டுக்கு விருந்துக்கு போனதாகவும், வளையலை பறிக்க போன பிள்ளையை பாம்பு அடித்ததாகவும், நாவுக்கரசர் உணவு உண்ணுவதற்கு அது தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பிள்ளையினுடைய உடலை ஒரு பக்கம் வைத்து விட்டு அன்னதானம் விட்டதாகவும், பிறகு அவர் நாவுக்கரசர் அந்த பிள்ளையை உயிர்ப்பித்ததாகவும் எல்லாம் கதை சொல்லி அவரையும் சிவனை அடைந்த அடியார்களில் ஒருவராக சைவம் ஏற்றுக்கொள்கிறது. 63 என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது அவ்வளவு பேரும் ஒவ்வொரு வழியிலே இறைவனை அடைந்தவர்கள். அப்படியானால் அப்போதியடிகள் அடைந்த வழி என்னவென்று கேட்டால், நாவுக்கரசரை அவர் கடவுளாக நினைத்து கும்பிட்டு முத்தி அடைந்திருக்கிறார். ஒரு முறை இங்கே அது பற்றி ஒரு பிரச்சனை, இலங்கையிலே எங்களை என்பது கம்பன் கழகத்துக்காரரை சைவத்துக்கு எதிரானவர்கள் என்று ஒரு பிரச்சாரம் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால், நாங்கள் ராமாயணம் படிக்கிற காரணத்தினாலே இவர்கள் சைவத்துக்கு எதிரானவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் எங்களை சைவத்தோடு தொடர்புபடுத்தி பேசவே மாட்டார்கள். ஒரு முறை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதீனத்திலே இருந்து ஒரு தம்பிரான் வந்திருந்தார். அவரும் கொஞ்சம் குழப்படிக்காரர். நான் பெயர் ஆதீனத்தின் பேரும் சொல்லவில்லை, அவர் பெயரும் சொல்லவில்லை. பின்னாலே அவர் தன்னுடைய பெரிய மடத்தை கொலை செய்ய முயற்சித்தார் என்று ஜெயிலே போயிருந்தார். இப்ப வெளியில வந்து விட்டாரோ இல்லையோ தெரியவில்லை. அவர் ஒரு முறை அந்த மடத்தின் சார்பாக வந்திருந்த பொழுது இங்கு உள்ளவர்கள் எல்லாரும் அவருக்கு எங்களுடைய எங்களை எதிராக கருதுகிறவர்கள் அவருக்கு சொல்லி அவர் ஒரு கூட்டத்திலே பொதுவாக பேசினார். அதாவது ஆஞ்சநேயனை எல்லாம் தொழுகிறார்கள், வடிவங்கள் உள்ள தொழுகிறவர்களாலே முத்தி தர முடியாது என்று பேசினார். அப்பொழுது எங்கள் கழகத்தைச் சேர்ந்த பிரசாந்த கேள்விகள் எழுப்பின பொழுது இந்த கேள்வியை கேட்டான். அப்ப அப்பூதி அடிகள் ஒரு மனிதரை தொழுதுதானே முத்தி அடைந்தார், கருவயப்பட்டு பிறந்தவர்களை தொழுது முத்தி அடைய முடியாது என்கிறீர்களே, அப்பூதி அடிகள் கதைகளை பெரிய புராணம் அங்கீகரித்திருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர் திக்குமுக்காடி போய் அதை பதில் சொல்லாமல் நழுவினார். நான் இதை ஏன் இந்த இடத்திலே வலிந்து சொல்லுகிறேன் என்றால், இறையுருவங்களை தொழுவது என்பது சுலபமான வழியே தவிர உண்மையான மனப்பக்குவத்தோடு எந்த ரூபத்துக்கூடாக இறைவனை காணலாம் என்றாலும் காணலாம் என்பது உண்மை கருத்து. சித்தாந்த கருத்து என்னவென்றால், சுகமான வழி இருக்கிற பொழுது ஏன் இன்னொரு புது உருவத்தை உண்டாக்கி கொண்டு அதற்குள்ளே ஏற்றி தொழுகிறாய் என்பது சித்தாந்த கருத்து. ஆகவே இந்த கருத்தை வைத்துக் கொண்டு எந்த ரூபத்துக்குள்ளாலும் தொடலாம் என்கின்ற கருத்தை நாம் முற்றாக மறுக்கக்கூடாது. திருக்குறளை நீங்கள் படித்தீர்கள், அன்பான் நினைவாரது உள்ள கமலத்தின் கண்ணே அவர் நினைந்த வடிவோடு விரைவை சேரலின் என்று பெருமாளர்கள் எழுதுகிறார். ஆகவே எந்த ரூபத்தில் தொழுதாலும் இறைவன் அருள்வான். இறைவனாக வகுத்து தந்திருக்கிற ஒரு பாதை இருக்கிற பொழுது அதன் இப்ப நீங்கள் இப்ப இந்த என்ன வாகனங்கள்ல போற பொழுது இந்த கூகுளோ என்னமோ வச்சு பார்க்கிறீர்களே அந்த பாதையை, அது உங்களுக்கு சுலபமான பாதை இல்லை. அது இல்லாமலும் கடவுளிடம் போகலாம் என்ற ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போகலாம் என்றால் போகலாம். சில நேரத்திலே கொஞ்சம் சுத்தி இடம் மாறி போய் கை போக வேண்டி இருக்கும். இது சுலபமான வழி, வகுத்து தரப்பட்ட வழி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது சைவப்பெரியாருக்கு முரணான கருத்து இல்லை, சைவம் அங்கீகரிக்கிற கருத்து. இங்கே சித்தாந்தப்படுத்தி சொல்வதற்காக அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று எடுக்க வேண்டும். படித்து முடியுங்க.
அவர் நினைக்கும் உருவங்களும் கடவுளுடைய உருவங்கள் அல்லவே, அவைகளிலே சிவபெருமானுடைய திருக்குணங்கள் அமையப் பெறாமையாலும் கோயிலில் உள்ள திருவுருவங்களில் அவை அமைந்திருத்தலாலும் அவர்களது மனம் போனபடியே எண்ணும் உருவங்கள் பெரும் பயனற்றவை. வேறு சிலர் அவருடைய குணங்களை தியானிக்கிறார்களா?
பாருங்கள், பெரும் பயனற்றவை என்றுதான் அவரும் சொல்லுகிறார். அதை கவனிக்க வேண்டும். அதாவது மற்ற வடிவங்களை தொழுகிற பொழுது தொழக்கூடாது பயனற்றவை என்று சொல்லவில்லை, பெரும் பயனற்ற. இது பெரும் பயன் உள்ள விஷயங்கள். ஏற்கனவே இறைவனாலேயே வகுத்து தட்டப்பட்ட உருவங்களை வழிபடுவது என்பது அது பெரும் பயன் தரும். இது பயன் தரும், பெரும் பயன் தர முடியாது என்பதைத்தான் அவரும் சொல்லுகிறார்.
வேறு சிலர் அவருடைய குணங்களை தியானிக்கிறார்களாம். குணத்தை தியானித்தல் அவரை தியானித்தல் அன்று.
இது இன்னொரு பகுதியினர். இறைவனுக்கு வடிவமே தேவையில்லை, அவனுடைய குணத்தை தியானிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இவர் அதை மறுக்கிறார். குணத்தை தியானித்தல் அவரை தியானித்தல் ஆகாது என்கிறார்.
யோக காட்சியும் பரமசிவத்தை காண்பது அன்று.
யோக காட்சி என்று ஒரு காட்சி நாங்கள் படித்திருக்கிறோம். இதுல ரெண்டு விஷயம் சொல்ல சொல்ல நிகழ்கிறது. குணத்தை தியானித்தல் இறைவனை தியானித்தல் ஆகாது என்று சொன்னாரே, அது எப்படி என்று கேட்டால், குறித்த ஒரு குணம் பல பேரிடம் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? குறித்த குணம் இன்னாரிடம் என்ன குணம் இருக்கிறது என்றால் அந்த குணம் இன்னும் அஞ்சு பேரிடம் இருக்கலாம். ஆகவே குணத்தை தியானிக்கிற பொழுது நீங்கள் ஆரை தியானிக்கிறீர்கள் என்பதிலே தெளிவு வராது. ஆகவேதான் குணத்தை தியானித்தல் அவரை தியானித்தல் என்று சொல்லுகிறார். அடுத்தது என்ன வாசியுங்கள்?
யோக காட்சியும் பரமசிவத்தை காண்பது அன்று.
அதுதான் அதுக்கு அடுத்ததாக யோக காட்சி என்பது பற்றி நாங்கள் ஒன்று படித்திருக்கிறோம். காட்சி பிரமாணம் படிக்கிற பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு என்று படிக்கிறேன். காட்சி பிரமாணத்தை பிறகு மூன்றாக பிரிப்பார்கள். வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என்று நான்கு காட்சிகளாக காட்சியை பிரிப்பார்கள். பொறிகள் ஊடாக தெரிகிற காட்சி என்பது ஒன்று, பிறகு அகத்திலே இருக்கக்கூடிய மனம் முதலியவற்றால் விளங்குகிற காட்சி என்பது ஒன்று, அதற்கு பிறகு வாயு காட்சி, மனத காட்சி, அடுத்தது அடுத்ததாக
தன்வேதனை காட்சி,
அந்த காட்சிகளால் ஏற்படுகிற அனுபவம் ஏற்படுகிறது என்பது ஒன்று, பிறகு யோக காட்சி என்பது ஆன்மா கருவிகளினுடைய துணை இல்லாமல் நேரே காணுகிற சக்தி பெறுதல். ஆன்மாவுக்கு கருவிகளுடைய உதவியோடு தான் காட்சி கிடைக்கும் என்று சொன்னோம். தியானத்தின் மூலம் உடம்பை விட்டு ஆன்மாவை வியாபகம் பண்ண பண்ணி காட்சிகளை காணுதல் என்று ஒரு காட்சி இருக்கிறது, அதுக்கு யோக காட்சி. அது உலகப் பொருள்களை காணுமே தவிர அந்த யோக காட்சியாலும் இறைவனை காண முடியாது. நீங்கள் யோக காட்சி பெற்று காணுகிற பொழுது இங்கே இருந்து சந்திரனை பார்க்கலாம், சூரியனை பார்க்கலாம், இதையெல்லாம் பார்க்கலாமே தவிர இறை காட்சி யோக காட்சியாலும் விளையாது. அது இறைவோடு ஒன்றி ஞானத்தன்மையிலே பெற முடியுமே தவிர யோக காட்சியிலே இறை காட்சி வராது. ஆகவே அதுவும் இந்த வழிபாட்டுக்கு உகந்ததல்ல என்கிறார்.
ஆதலால் கடவுளை நேரே அறியும் சுத்த ஞானி தவிர்த்த மற்ற எல்லாரும் பிரதிமை வாயிலாகவே கடவுளை வணங்குகின்றனர். பிரதிமைகளுள் கோயிலில் உள்ள பிரதிமைகள்
சுத்த ஞானி என்பது இறைவனை மோட்ச ரூபமாக காணுகிற, அதாவது அவனோடு கலந்து அவனையே அவனாக மாறி காணுகிறவனுக்கு தவிர மற்றவர்களுக்கு இந்த காட்சி சாத்தியம் இல்லை என்பதை சொல்லுகிறார்.
ஆதலால் கடவுளை நேரே அறியும் சுத்த ஞானி தவிர்த்த மற்ற எல்லாரும் பிரதிமை வாயிலாகவே கடவுளை வணங்குகின்றனர். பிரதிமைகளுள் கோயிலுள் உள்ள பிரதிமைகள் சிவபெருமானால் கற்பிக்கப்பட்டமையாலும் அன்பர்களுக்கு அப்படியான உருவங்கள் தோன்றி அருள் செய்ததினாலும் சிவசக்தியாகிய மந்திர நியாசத்தினாலே அவருடைய திருவருள் அவ்வுருவங்களிலே தயிரில் நெய் போல தோன்றி நிற்றலாலும் எல்லா பிரதிமைகளிலுள்ளும் சிறந்தவையாம்.
குறித்த மந்திரங்கள் சொல்லுகிற பொழுது இறைவனுடைய குறித்த ரூபத்தினுடைய அருள் வழிபாடு இயல்பாக நடக்கிறது. அதான் நாங்கள் மூல மந்திரம் முதலிய மந்திரங்களை சொல்கிறோமே, குறித்த ரூபத்துக்கான மந்திரங்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த மந்திரங்களை சொல்ல அந்த ரூபம் பயன் செய்கிறது. ஆகவே இந்த குறித்த வடிவங்களுக்கு ஆகமங்கள் விதித்த வடிவங்கள் என்பது ஒன்று, இறைவனால் தரப்பட்ட பிரதிமைகள். இரண்டாவது, தியானம் செய்கிறவர்களுக்கு அந்த வடிவங்கள் தோன்றுகிறது. அதாவது குறிப்பிட்ட நான் ஞான நிலையிலே யோக நிலையிலே வழிபடுகிறவர்களுக்கு அந்த தியான ரூபங்கள் தோன்றி இருக்கின்றன. மூன்றாவது, மந்திரங்களினுடைய பிரயோகத்திலே அந்த வடிவங்கள் பயன் செய்கின்றன. ஆகவே அந்த வழிபாட்டு ரூபங்கள் தான் ஆண்டவனை அடைதற்கான, பற்ற முடியாத ஆண்டவனை பற்றுதற்கான இறைவன் தந்த ரூபங்கள் தான் வழிபாட்டுக்கு சுலபமானவை என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார்.
பிரதிமைகளுள் கோயிலில் உள்ள பிரதிமைகள் சிவபெருமானால் கற்பிக்கப்பட்டமையாலும் அன்பர்களுக்கு அப்படியான உருவங்கள் தோன்றி அருள் செய்ததினாலும் சிவசக்தியாகிய மந்திர நியாசத்தினாலே அவருடைய திருவருள் அவ்வுருவங்களிலே தயிரில் நெய் போல தோன்றி நிற்றலாலும் எல்லா பிரதிமைகள் உள்ளும் சிறந்தவையாம். அதோட முடியுமையா இந்த குரல்?
எல்லா பிரதிமைகள் உள்ளும் ஆகமங்கள் வகுக்கின்ற பிரதிமைகளே சிறந்தவையாம். திரும்பவும் கவனியங்கள், அதை எல்லாவற்றையும் விட இது சிறந்தது என்பது அர்த்தமே தவிர மற்றவை அருள் செய்யாது என்பது அர்த்தம் இல்லை. சுலபமான ஒரு வழி இருக்கிற பொழுது, இளம்பூராகவும் தண்ணீர் இருக்கிறது, கிணற்றிலே தண்ணீர் குடிப்பது சுலபம், நினைத்த நேரத்திலே உடனே அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம். எல்லா இடத்திலும் கிடங்க வெட்டி தண்ணீர் எடுக்கலாம் என்பதிலே உண்மை இருந்தாலும் தாகத்துக்கு அது சாத்தியம் இல்லாத விஷயம். ஆகவேதான் ஆகமங்கள் சொல்லுகின்றதாகிய இந்த பிரதமிகளிலே தியானம் பண்ணுவதும் வழிபாடுவதும் உகந்தது என்று சொல்லி கூறுகிறார்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறை பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைதளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.